Honorable Rishad Bahadurdeen, you have been allocated 13 minutes.
15?
13.
Thavathadukarand. Bismillahirrahmanirrahim. Talamithangahindra Kurupinadorkhali. இது முக்கியமான இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற கைத்தொழில் துறை, அதனோடு சேர்ந்த நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள், அதனோடு சேர்ந்த இந்த அமைச்சின் விவாதம், இங்கு பல வகையான கருத்துக்கள் ஆலோசனைகளை எதிர்கட்சியினர் அதேபோல் ஆளுங்கட்சியினர் இங்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய உரையின் பொழுது இந்த கைத்தொழில் துறைக்கு தான் சில முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக இங்கு பேசியிருந்தார். அதிலே ஒரு விஷயம்தான் ஐடிபி, நெடா, எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் போன்ற இந்த நிறுவனங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஐடிபிக்கு கீழே அவற்றை அடுத்த வருடத்திலிருந்து கொண்டு வருவதற்கான ஒரு வேலை திட்டம், அது நான் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே ஆரம்ப நடவடிக்கைகளை எடுத்து கேபினட் பேப்பர் கூட நான் போட்டிருந்தேன். அது ஒரு பிரயோசனமான வேலை திட்டம். அந்த விஷயத்தை நீங்கள் அவசரமாக முன்னெடுத்து செல்லுங்கள் என்று உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கின்ற ஸ்டேட், ஐடிபிக்கு கீழே இருக்கின்ற நிறுவனங்கள், பிஓஐ மூன்றுக்கு கீழே இருக்கின்றது, பிஓஐ தவிர்ந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே இருப்பதையும் ஐடிபிக்கு கீழே இருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கும் இடையிலான ஒருமைப்பாடு கிடையாது. அதையும் செய்வதற்கு சில வேலை திட்டங்களை நாங்கள் இருந்தபொழுது செய்தாலும் முழுமை பெறாத ஒரு நிலை இருக்கிறது. நான் பார்த்தேன், பட்ஜெட்டிலே 4000 மில்லியனுக்கு மேலாக இன்னும் 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஐடிபிக்கு கீழே உள்ள இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழேயும் 25க்கு மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகள் இருக்கிறது. அவற்றையும் அதை அவர்கள் இருக்கின்ற குறைகளையும் நீங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். கைத்தொழிலாளர்கள் நிறைய பிரச்சனைகளை எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள். உதாரணமாக நான் உங்களிடத்திலே நேரடியாகவும் சொன்னேன், பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் சில எக்ஸ்போ, அதாவது லெட், பேட்டரியிலிருந்து உருக்கி எடுக்கின்ற லெட், மெல் பண்ணுகின்ற பொழுது வருகின்ற லெட், இலங்கையிலே 3 கம்பெனிகள் இருக்கிறார்கள். இலங்கையுடைய தேவைக்கு மேலதிகமாக அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது அதை வெளிநாட்டுக்கு அனுப்புவதிலே அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஐடிபி, அதாவது ஏற்கனவே அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுகளுக்கு பல வகையான கரைச்சல்கள், அதாவது ஐடிபியில் இருந்து ஒரு குழு, அதன் பிறகு அமைச்சுக்கு கீழே இவ்வாறு பல வகையான, நீங்கள் அமைச்சராக வருவதற்கு முன்னர் இருந்த அமைச்சர் அவர் அந்த விஷயங்களிலே கையாடல், அதாவது லஞ்சம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த வேலை திட்டத்தை பலருக்கு, அதாவது அங்கு அனுப்பி கடைசி அமைச்சர் அனுமதிக்க வேண்டும், அமைச்சருடைய கைக்கு வர வேண்டிய தேவை கிடையாது. அது அந்த அமைச்சருடைய செயலாளரும் அடிஷனல் செக்ரட்டரியும் அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர்மார் ஒவ்வொரு மாகாணத்துக்கு இருக்கிறார்கள். அவர்கள் போய் பார்த்துவிட்டு அந்த பொருட்கள் இருந்தால் எவ்வளவு டன் இருக்கிறது என்று பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணினால் ஒரு கிழமையிலே அனுமதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள், நான் கேள்விப்படுகிறேன், 1000கணக்கான டன், ஒரு அதாவது 2-3 மில்லியன் டாலர் ஒவ்வொரு மாசமும் இலங்கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கின்றது. வெளிநாட்டு சந்தை கேட்பதான் விலைகளை நிர்ணயிக்கிறார்கள். எனவே அவர்களால் இங்கு அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்குது. இது சம்பந்தமாக கௌரவ அமைச்சரிடத்திலே சொன்ன பொழுது உங்களுடைய கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரி ஐடிபி சேர்மனுக்கு கதைச்சு, ஐடிபி சேர்மன் நான் பார்க்கிறேன்னு சொல்லி சில உங்களுடைய அதிகாரிகள் டெலிபோனுக்கு ஆன்சர் பண்றது கிடையாது. இது கடைசி இந்த வருஷம் மட்டும், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் குறை சொல்ல மாட்டார்கள், தொடர்ந்து அடுத்த வருடமும் இதே நிலையிலே நீங்க போவீர்களாக இருந்தால் எல்லோரும் ரோட்டுக்கு வந்து விடுவார்கள். சில அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு இந்த அமைச்சு, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரும் என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தி, இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்களுக்கான போரம் ஒன்று முந்தி இருந்தது நாங்கள் இருக்கின்ற காலத்திலே, இடிபியோடு சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்டர் தலைமை தாங்குகின்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ் போரம் இருந்தது. இடிபி உங்களுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொத்து மாட்டதை தேன் இடிபி அமைத்துவான் ஒவ்வொத்து மாட்டதை இடிபி தேன் ஏன்னா இடிபி எக்ஸ்போர்ட்டர்ஸ் போரம் ஏக மாச தெக்கட சராக்காரி மாச துண்ட சராக்காரி ஒவ்வொத்துமா கரண்ட் ஓனேக்கு ஏன்னா மே எக்ஸ்போர்ட்டர்ஸ் லாக்கி பிரஸ்னட்ட விசுந்துமா கதனை இன்னும் என்னவானே தென் குடாக் மே அவருதாக்கு என்னவா அமைத்துவா மங் கீன அர அர எக்ஸ்போர்ட்டர்ஸ் லா குடாக் பிரஸ்னட்ட மூணு தினவா இவாகே தேவால் எனக்கொட்ட லேகம் துமியட்ட மேக்கப்பாரா கதாக்கரா
ඉතමියත් උපදේශ දීලත් නිලධාරීවරු වැඩ කරන්නේ නැහැ. කොතන හරි පකා බලාපොරොත්තු වෙන එක ඩිලේ කරනවද කියලා මම දන්නෙත් නැහැ. ඒ නිසා ඔබතුමා පොඩක් මේක ගැන සොයා බලලා සතියක් සති දෙකක් ඇතුළට එක්ස්පෝර්ටර්ස්ලාට එවන්න පුළුවන් ක්‍රමයක් හදන්න ඔබතුමා. ඒක එක්ස්පෝර්ට් නැතුව මේ රට හදන්න බෑ. අපේ ලංකාව වෙන මොනවද තියෙන්නේ අපිට? ඒ නිසා ඔබතුමා මේ සම්බන්ධව අවධානය යොමු කරන්න කියලා කරුණාවෙන් ඉල්ලීමක් කරනවා. அதே போல கொண்டச்சி என்ற மன்னார் மாவட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரிக்கு கீழே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது கேபினட் அவசர எடுத்துக்கொண்டு நிதி ஒதுக்கினேன் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் செய்வதற்கு. அன்று முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு இனவாத சிந்தனையோடு அதை செய்வதற்கு சில தடங்கல்களை ஏற்படுத்தினார். பணம் 110 மில்லியன் ரூபாய் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியுடைய பணம் ஓட்ட போர்டுக்கு தண்ணீருக்காக மின்சாரத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து 25 ஏக்கர் லேண்டும் அதுக்காக ஒதுக்கப்பட்டது. அது மன்னாரிலே முசலி பிரதேச இலத்திற்கிலே வருகிறது. தயவு செய்து அந்த ஒதுக்கப்பட்ட பணமும் அது ஒதுக்கப்பட்ட இடமும் இருக்கிறது. தயவு செய்து இந்த வருஷம் உங்களிடத்தில் இருக்கிற 4000-5000 மில்லியனிலே ஒரு கொஞ்சம் மில்லியனையாவது கொடுத்து அந்த வேலைகளை கொஞ்சம் சரி இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுமாறு உங்களிடத்தில் நான் மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த பிரதேச இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வரும். நான் அமைச்சராக இருக்கின்ற வெளியோயாவிலே முல்லத்தீவிலே அங்கே இங்கே எல்லாம் முடிந்தவரை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளை உருவாக்கியது நூடாகின்ற பல்லாயிரக்கணக்கான ஏழைகள் வவுனியாவிலே மன்னாரிலே புதுக்குடியிருப்பு முல்லத்தீவு இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் இந்த வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள். எனவே நீங்களும் அதிலே கவனம் செலுத்துங்கள். முழுக்க அரசு பணத்தை நான் அதுக்காக செலவழிக்குமாறு சொல்லவில்லை. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக இடத்தை நாங்கள் வழங்கி அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்கின்ற பொழுது அவர்கள் வந்து முதலீடுகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்பாக நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்குபேட்டர் சிஸ்டம், அதாவது இன்குபேட்டர், நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது நெடாவுக்கு கீழே குளியாப்பிட்டி யூனிவர்சிட்டியிலே ஒரு இன்குபேட்டர் சிஸ்டத்தை செய்து கொடுத்தோம். அப்ப அதனூடாக அந்த இன்குபேட்டரின் ஊடாக பல பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு தொழிலை எதிர்பார்க்காமல் அவர்கள் சுயமாக தொழில் செய்வதற்கான திட்டமும் நெடாவின் ஊடாக நாங்கள் ஆரம்பித்தோம். அது நடக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. தயவு செய்து அதை அதிகரிக்கின்ற பொழுது ஜனாதிபதியும் ஒரு புதிய வேலை திட்டத்தை சொன்னார். பிரைவேட் செக்டருக்கு சேர்கின்றவர்களுக்காக அரசாங்கம் ஒரு 2 வருடத்துக்கான ஒரு கொடுப்படை கொடுப்பது, அது ஒரு நல்ல ஒரு திட்டம். அவ்வாறான அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இன்குபேட்டரை வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சி யூனிவர்சிட்டியோடு கனெக்ட் பண்ணி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இருக்கிறது கிளிநொச்சியில் அங்கே உண்டு, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இருக்கிறது அங்கே ஒரு சொல்லும்போது வடகிழக்கிலே உள்ள பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புக்காக சென்றவர்கள் வருகின்ற பொழுது மில்லியன் கணக்கான ரூபாய்களோடு வருகிறார்கள். அவர்களுக்கு தொழில் தெரியாது, அந்த பணம் வீணடிக்கப்படுகிறது. எனவே ஒரு இன்குபேட்டர் சிஸ்டம் ஒன்று அங்கு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பணத்துக்கு தேவையான தொழில்களை, சிறு கைத்தொழில்களை, அதே போல வியாபாரங்களை, எக்ஸ்போர்ட்டை போன்றவற்றை செய்வதற்கு அது ஒரு அடித்தளமாக அமையும். அதிலே தயவு செய்து கவனம் செலுத்துமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச்சுக்காக எமது நாட்டிலே ஒதுக்கீடுகள் மிக குறைவு. 33% டெக்ஸ் நாங்கள் வருமானத்துக்கு அளிக்கின்ற பொழுது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல், அதாவது சிலிங் டெக் என்று இலங்கையில் இருக்கிறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு கீழே அது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எங்களுடைய நாட்டிலே ரிசர்ச் இல்லாத காரணத்தினால் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறது பல யூனிவர்சிட்டியில் அவர்களோடு சேர்ந்து அந்த ரிசர்ச்சுக்காக அதிக நிதிகளை ஒதுக்குவதற்கு பெரிய கம்பெனிகளோடு கதைத்து அவர்கள் ஒதுக்குகின்ற அந்த, அதாவது ஒதுக்கீடுகளுக்காக இன்கம் டாக்ஸை அவர்களுக்கு குறைச்சி, உதாரணமாக வருமானத்தில் 33% அவர்கள் கட்ட வேண்டுமாக இருந்தால் ரிசர்ச்சுக்காக முதலீடுகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு 5% அல்லது குறைக்கின்ற பொழுது சுவிஸ் போன்ற, ஜப்பான் போன்ற நாடுகளிலே, அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் இந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக விசேஷமான ஒரு திட்டத்தை செய்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் தான் இண்டஸ்ட்ரிக்கு பொறுப்பான அமைச்சர். எனவே நாங்கள் இந்த உலக மயமாக்கலோடு, இந்த உலக கணினி யுகத்தோடு நாங்களும் முன்னேற வேண்டுமாக இருந்தால் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான வேலை திட்டம் நாங்கள் அரசாங்கம் முதலீடு செய்ய தேவையில்லை. பிரைவேட் செக்டரை பயன்படுத்தி நீங்கள் அந்த முதலீடுகளை பெற்று அவர்களுக்கு அதற்கு ஈடாக அவர்களுடைய இன்கம் டாக்ஸில் சில வசதிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக முன்வருவார். அதே போலதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, பாலச்சேனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை சொன்னீர்கள், அது 300 மேற்பட்ட ஏக்கர் காணிகள் இருக்கிறது. அந்த பிரதேசத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கி நீங்கள் அவர்களுக்கு சின்ன சின்ன கைத்தொழில்கள் ஊடாக சுற்றுலாத்துறை சார்ந்த கைத்தொழில், அதே போல அரிசி அங்குள்ள மூலப்பொருட்களுக்கான உற்பத்தி கைத்தொழில் போன்றவற்றை முன்னெடுத்து அதை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் ஹிங்குரான சுவர் சம்பந்தமாக பிரதேச கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்கு சொன்னார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். அங்கு இருக்கின்ற விவசாயிகள் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனமுடைந்திருக்கிறார்கள். பலர் அது சம்பந்தமாக அலைந்து திரிந்தவர்கள் தன்னுடைய காணிக்கு நிவாரணம் அல்லது தங்களுக்கான அந்த விஷயங்களை அலைந்தவர்கள் நிறைய பேர் மௌத்தாகி விட்டார்கள், திறந்து விட்டார்கள். எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் முயற்சி எடுப்பதாக அறிகிறேன். அந்த முயற்சியை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல சுகர் அந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அது என்னுடைய என்னிடத்தில் அந்த அமைச்சர் ஒப்படைக்கின்ற பொழுது 1,000,000,000 ரூபாய் நஷ்டத்தில் இருந்தது. என்னுடைய காலத்திலே நான் ஒப்படைக்கின்ற பொழுது 2.7 பில்லியன் ரூபீஸ் அதாவது பிக்ஸ் டிபாசிட்லேயே போட்டு கொடுத்தோம். நவீன் அதிகாரம் என்கின்ற ஒரு சேர்மன், அமெரிக்காவிலே படித்தவர், அவர்தான் சேர்மனாக இருந்து அதை திறமாக செய்தார். அந்த காலத்திலே அந்த அரசாங்கம் என்னிடத்தில் இருந்து இன்னொரு அமைச்சருக்கு எடுத்து கொடுத்த பொழுது அந்த சேவகர்கள் அவர்கள் ரிஷாத் பதுருதீனுக்கு அந்த நிறுவனத்தை கொடுங்கள் என்று பல நாட்கள் ரோட்டிலே நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். ஏன்னா அந்த காலத்தில் தேவையில்லாமல் என்னிடத்திலிருந்து எடுத்தபோது. எனவே அவ்வாறான நல்ல அறிவுள்ளவர்களையும் நீங்கள் அழைத்து ஆலோசனைகளை பெற்று அவர்களையும் இந்த மாதிரியான வேலை திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, முக்கியமான
விஷயம்
எல்எம்எஸ்எல், இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரிய சொத்து தான் இந்த மினரல். இந்த மினரலை இதை எடுத்து இதை சரியாக பயன்படுத்தினால் இந்த நாட்டுக்கு $1 பில்லியன் கணக்கிலே ஆதாயத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. இந்த மண்ணை எடுத்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுகின்றவர்களாக இருக்கிறோம். அதற்காக இன்வெஸ்டர்களை அழைத்து ஹம்பந்தோட்டை போன்ற பகுதியிலே ஒரு அதற்கான ஒரு ஃபேக்டரியை, அதாவது டைட்டானியம் ஒக்சைட் அல்லது அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள ஒரு ஃபேக்டரியை போடுவதற்கான இடத்தை ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது இந்த நாட்டு மூலப்பொருள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கின்ற ஏனைய நாடுகளில் இருந்தும் கொண்டு வந்து இங்கு நாங்கள் வெல்யூ அடிஷன் செய்கின்ற பொழுது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுகின்ற பொழுது நாட்டுக்கு பெரிய தொகை பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். அது சம்பந்தமாக இப்போ GSMB உங்களிடத்தில் இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக ஒரு வேலை திட்டத்தை இங்கே இருக்கின்ற அறிஞர்கள் ஆய்வாளர்களை வைத்து முன்னெடுங்கள். அதோடு அந்த புல் மோட்டையிலே உள்ள வேலை செய்கின்ற இளைஞர்களுடைய பிரச்சனை உங்களிடத்தில் நான் ஒரு 10 முறையாவது இது சம்பந்தமாக பேசியிருப்பேன். 2023 காலியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் அந்த ஊரைச் சேர்ந்த 17 பேரை வேலைக்கு போட்டிருக்கிறார், அவர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு 34 பேரை போட்டிருக்கிறார், அவர்களுக்கு 3 மாதம் சம்பளம் கொடுத்தார். பிறகு கொஞ்ச நாளிலே காலியைச் சேர்ந்தவர்கள் போய்விட்டார்கள். அதன் பிறகு கௌரவ அமைச்சர் அவர்களே 46 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டது 2024 7ஆம் மாதம். அதுக்கு பிறகு 11 பேருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 17 பேர் ஆரம்பத்திலே கொடுத்த காலியாக்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. 34 பேருக்கு 3 மாசம் கிடைத்து பிறகு நிப்பாட்டப்பட்டு விட்டது. 46 பேருக்கு இதுவரை சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 11 பேர் பிறகு போட்டு அவர்களும் உள்ளே போய்விட்டு வந்து இருக்கிறார்கள். தயவு செய்து நீங்க எனக்கு சொன்னீர்கள், நான் கட்டாயம் கொடுப்பேன் என்று. ஆனால் பிரைபரியிலே கேஸ் இருக்கிறதாக சொன்னீர்கள். பிரைபரியிலே நான் செக் பண்ணி பார்த்தேன், கேஸ் முடிஞ்சு விட்டது. எனவே தயவு செய்து அவர்கள் ஏழைகள் இந்த வளம் அந்த
ஊரிலே இருந்து
இந்த மண்ணை எடுத்து நாட்டுக்கு வர எவ்வாறு தேயிலை தோட்டத்துக்கு நீங்கள் 5,000,000,000 கொடுத்து அங்குள்ள தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துகிறீர்களோ அதே போல இந்த அரசாங்கம் இந்த பிள்ளைகள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தயவு செய்து கால நேரம் எடுக்காமல் 9,000 பேருக்கு பேமெண்ட் கொடுக்க போறேன் என்று ஜனாதிபதி அறிவித்தார். உங்களிடத்தில் இப்பொழுது நான் கேட்கிறேன், மாமா தேங்க அகனோ புத்துமாட்ட ஏகன உத்தரையா தெண்ட ஏ பிரதேச அண்ட பேரு இன்னி அப்பி ஏ லமாய் அப்ப இங்க இல்லிமா கரணவா ஏ பிரதேச லமாய் கால லமாய்ந்த படிதனவா ஏ பிரதேச லமாய்ந்த என்ன ஏ எமத்திமே புத்துமா கால நிமே புத்துமா மாத்திர இஸ்ரஹித்திய கியாண்டு வீட்டியக்கனா கால நிசா யாகே மினிசுண்ட படிதனவா யாதாப்பு ஆயிட்ட நீங்களும் தியாதமாய் பத்தரலா தெரியும் நமக்கு ஏ கமே மினியா நிசா படினேன் நிசா.
විතරක් පොඩි පැහැදිලි කිරීමක් කරන්නම්. අතර මේ 97 දෙනෙක් විතර ඔක්කොම ඉන්නවා. ඒ අයට බ්‍රයිබරි කමිෂන් එකේ පැමිණිලක් විභාග වුණා. මොකද ඒගොල්ලෝ පත් කරගෙන තියෙන්නේ මුදල් වලට කියලා. ඒක තියෙද්දි අපට ස්ථිර කරන්න හෝ බඳව ගන්න බෑ. දැන් ඒකට උත් අපි අවසන් කරලා තියෙන්නේ කළමනාකරණ සේවා දෙපාර්තමේන්තුවට දැනුම් දීලා තියෙනවා. ඒ කාඩ් එකට ඒගොල්ලෝ අප්‍රූව් කරගන්න පුළුවන් වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. ඉතාම ඉක්මනින් මම ඒක විසඳන්න පුළුවන්. ඔක්කොම දෙනාට අවස්ථාව දෙන්න තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ.